ஓம் சாந்தி. மே 20, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களையே கேளுங்கள், நீங்கள் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள்? நீங்கள் எவ்வளவு நேரம் ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருக்கின்றீர்கள்? கேள்வி. பாக்கியசாலி குழந்தைகள் தந்தையின் எந்த வழிகாட்டலை பின்பற்றுகின்றார்கள்? பதில், தந்தையின் வழிகாட்டல். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருப்பீர்களாக. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்கள் பெண்கள் அல்ல. ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரிலும் முழு பாகமும் பதியப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த முயற்சியை செய்து ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். இதுவே அதிஉயர்ந்த இலக்காகும். பாடல், நான் எனது பாக்கியத்தை விழித்தெழச் செய்து வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஷரீரத்தில் உள்ள ஆத்மாக்கள், புதிய உலகிற்கான தங்கள் பாக்கியத்தை, அதாவது ஸ்வர்க பாக்கியத்தை உருவாக்குவதற்கு ஆன்மீக தந்தையுடன் அமர்ந்திருப்பதாக கூறுகின்றார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர் ஆக வேண்டும். இதற்கு அதிக முயற்சி தேவை. உங்களை ஆத்மாக்களாக கருதுவதுடன், ஆத்மாக்களாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என ஆத்மாக்களான நீங்கள் கருதவும் வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் சட்ட நிபுணர்களாகவும், சில நேரங்களில் ஒன்றாகவும், சில நேரங்களில் வேறொன்றாகவும் ஆகின்றீர்கள். ஆத்மாக்கள் ஆண்கள், அனைவரும் சகோதரர்கள், சகோதரிகள் அல்ல. ஆத்மா கூறுகின்றார், இது எனது ஷரீரம். எனவே இந்த முறையில் ஷரீரம் பெண்ணாக இருக்கலாம், ஆனால் ஆத்மா ஆண் ஆவார். அனைத்தும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தை உங்களது புத்தியை சுத்தமாக்கி அதை மிக பரந்ததாக ஆக்குகின்றார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவிலும் நல்ல தீய சமஸ்காரங்கள் உள்ளன. அந்த சமஸ்காரங்களுக்கு ஏற்பவே நீங்கள் ஒரு ஷரீரத்தை பெறுகின்றீர்கள். அனைத்தும் ஆத்மாவிலேயே தங்கியுள்ளது. இதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. உங்களுடைய லௌகீக தந்தையர்களை நீங்கள் பிறவி பிறவியாக நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது இவ்வுலகிற்கு அப்பால் உள்ள உங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்களை மீண்டும் மீண்டும் ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தை எடுத்துள்ளேன். தந்தை இப்பொழுது ஆத்மாக்களான எங்களுக்கு கற்பிக்கின்றார். இது ஆன்மீக தந்தையினால் கொடுக்கப்பட்ட ஆன்மீக ஞானமாகும். குழந்தைகளான நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும் என்பதே முதலாவதும் முதன்மையானதுமான விஷயமாகும். ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பது மிகவும் உயர்ந்த இலக்காகும். இந்த ஞானம் அந்த அளவு உயர்ந்த இலக்கில்லை. இந்த ஞானத்தில் எந்த முயற்சியும் இல்லை. உலக சக்கரத்தை புரிந்து கொள்வதே வரலாற்றையும் புவியலையும் புரிந்து கொள்வதாகும். தந்தையே அதி மேலானவர். பின்னர் சூட்சும உலக தேவதைகள் இருக்கின்றனர். உலகின் வரலாறும் புவியலும் மனித உலகிலேயே இருக்கின்றன. சூட்சும உலகிலோ அல்லது அஷரீரி உலகிலோ எந்த வரலாறும் புவியலும் இல்லை. அது அமைதி தாமமாகும். சத்திய யுகம் சந்தோஷ தாமமாகும். ஆனால் கலியுகம் துன்ப தாமமாகும். எவருமே இங்கே இராவண ராஜ்யத்தில் அமைதியை பெற முடியாது. நீங்கள் ஆத்மாக்கள், அமைதியுலக வாசிகள் என்ற ஞானத்தை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பெற்றுள்ளீர்கள். நீங்கள் செயல்கள் செய்கின்றீர்களோ இல்லையோ, அந்த அங்கங்கள் உங்கள் செயல்களை செய்வதற்கானவை. நான் ஓர் ஆத்மா, எனது ஆதி தர்மம் அமைதியாகும். நீங்கள் கர்ம யோகிகள். நீங்கள் நிச்சயமாக செயல்கள் செய்ய வேண்டும். கர்மத்தின் துறவு எதுவும் இருக்க முடியாது. அந்த சந்நியாசிகள் ஒவ்வொருவரும் தமது பாகத்தை நடிக்கின்றனர். அவர்கள் வீடுகளை விட்டு செல்கின்றார்கள். அவர்கள் உணவு சமைப்பதில்லை, ஆனால் தொடர்ந்தும் இல்லறத்தினரிடமிருந்து தானம் கேட்கிறார்கள். அவர்கள் உணவை உண்பதற்கு இல்லறத்தினரிடம் செல்ல வேண்டும். அவர்கள் தங்களது வீடுகளையும் குடும்பங்களையும் துறந்துள்ளார்கள், ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் செயல்களை செய்கின்றார்கள். கர்மத்தின் துறவு இருக்க முடியாது. ஆத்மாக்கள் அமைதி தாமத்தில் வசிக்கும் பொழுதே கர்மத்தின் துறவு இருக்க முடியும். அங்கே பௌதீக அங்கங்களும் இருப்பதில்லை. எனவே எவ்வாறு ஓர் ஆத்மாவால் செயல்களை செய்ய முடியும்? இதுவே கர்மக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அனைவரும் கர்மக்ஷேத்திரத்திற்கு வர வேண்டும். அது அசரீரி உலகமான அமைதி தாமமாகும். ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்தில் இரண்டர கலந்து விடுகிறார்கள் என்றில்லை. ஆத்மாக்கள் அமைதிதாமவாசிகள். அவர்கள் பின்னர் தங்களுடைய பாகங்களை நடிப்பதற்காக இங்கு கர்மக்ஷேத்திரத்திற்கு வருகிறார்கள். இவை விவரமான விஷயங்கள். பாபா உங்களுக்கு சுருக்கமாக கூறுகின்றார், நீங்கள் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதுவே பாரதத்தின் புராதன யோகம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் இது யோகமென அழைக்கப்பட முடியாது, ஆனால் நினைவே ஆகும். இதற்கு முயற்சி தேவை. வெகு சிலரே யோகிகள் ஆகின்றனர். முதலில் யோகத்தின் கற்பித்தல்களே இருக்க வேண்டும். பின்னர் இந்த ஞானமாகும். முதலில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். இதுவே ஆன்மீக நினைவு யாத்திரை. இது ஞான யாத்திரை அல்ல. நீங்கள் இதற்கு பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். சிலர் தங்களை பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என்று அழைத்த பொழுதிலும் தந்தையை நினைவு செய்வதில்லை. தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை பிரம்மா மூலம் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக்குகின்றார். இவர் ஷரீர உணர்வு உடையவராக இருந்தார். இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராக ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றார். பிரம்மா கடவுள் அல்ல. இங்கே மனிதர்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். ஒரு தனி நபர் கூட தூய்மையானவராகவும் மேன்மையானவராகவும் இல்லை. புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மா என்று கூறும் பொழுது அது ஆத்மாவையே குறிக்கிறது. மனிதர்கள் கூறுகின்றார்கள், எனது ஆத்மாவை தொந்தரவு செய்யாதீர்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தாங்கள் யார் என புரிந்து கொள்வதில்லை. இவ்வாறு கேட்கப்படுகிறது, ஓ மனித ஆத்மாவே, நீங்கள் என்ன வியாபாரம் செய்கின்றீர்கள்? அவர் பதிலளிப்பார், ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தின் மூலம் இன்னென்ன வியாபாரத்தை செய்கின்றேன். எனவே முதலில் அந்த நம்பிக்கையை வைத்திருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். வேறு எவருமன்றி தந்தையாலேயே இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியும். தந்தை வந்து உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றார். இந்த ஞானத்தில் திறமைசாலிகளாக இருக்கின்றவர்கள் ஆத்ம உணர்வில் மிகவும் உறுதியானவர்களாக இருக்கிறார்கள் என்றில்லை. ஆத்ம உணர்வு உடையவர்கள் இந்த ஞானத்தை மிக நன்றாக கிரகிப்பார்கள். இந்த ஞானத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டவர்கள் பலர் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் ஷிவ் பாபாவை மறந்து விடுகின்றனர். நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் நீங்கள் ஒரு ஜீனியை போன்று ஆக வேண்டும். ஜீனியின் கதை ஒன்று உள்ளது. தந்தையும் உங்களுக்கு இந்த பணியையே கொடுக்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், இல்லையென்றால் மாயை உங்களை உண்டு விடுவாள். மாயையே ஜீனி ஆவாள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் அதிக அளவு ஈர்ப்பையும் உணர்வீர்கள். மாயை உங்களை தலைகீழாக திருப்பி பல புயல்களை கொண்டு வருகின்றாள். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் என்பது ஆத்மாக்களாகிய உங்களது புத்திகளில் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த சந்தோஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஷரீர உணர்வுடையவர் ஆகும் பொழுதே மாயை உங்களை அறைகின்றாள். அவர்கள் ஹத்தமத்தாய், அதாவது ஒருவர் தனது வாயினுள் மணியை இட்டுக் கொள்கின்ற அந்த நாடகத்தையும் காட்டுகிறார்கள். ஒருவர் தனது வாயினுள் ஒரு மணியை இடுகின்ற பொழுது பிரச்சனை மறைந்து விடுகிறது. நீங்கள் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது மாயை உங்களை தொந்தரவு செய்ய மாட்டாள் என்பதே அதன் அர்த்தம். இதன் காரணமாகவே ஒரு போராட்டம் இருக்கிறது. நீங்கள் நினைவில் நிலைத்திருக்க முயற்சி செய்கின்றீர்கள், ஆனால் மாயை உங்களை மூக்கினால் பிடித்து நினைவில் நிலைத்திருக்க அனுமதிப்பதில்லை. நீங்கள் பின்னர் விரக்தியடைந்து உறங்கச் செல்கின்றீர்கள். மாயையுடன் அதிக அளவு யுத்தம் உள்ளது. எவ்வாறாயினும் உலகின் வரலாறும் புவியலும் மிகவும் இலகுவானது. உங்களுடைய 84 பிறவிகள் இப்பொழுது முடிவடைகின்றன. நீங்கள் இப்பொழுது பாபாவை சந்திக்க செல்கின்றீர்கள் என்று எப்பொழுதும் எண்ண வேண்டும் என உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. இதை நினைவு செய்வது கடினமானது, ஆனால் அதை எவருக்கும் விளங்கப்படுத்துவது கடினமானதல்ல. நீங்கள் மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றீர்கள் என்று நினைக்க வேண்டாம். இல்லை, நினைவே முதல் விஷயமாகும். கண்காட்சிகளுக்கு பலரும் வருகிறார்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அதனால் அவர்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகின்றார்கள் என்ற முதல் பாடத்தை அவர்களுக்கு கற்பியுங்கள். இதுவே அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய முதற் பாடமாகும். வேறு எவராலுமே பாரதத்தின் புராதன யோகத்தை கற்பிக்க முடியாது. தந்தை வந்து அதை கற்பிக்கும் பொழுதே உங்களால் அதை கற்க முடியும். மனிதர்களால் மனிதர்களுக்கு ராஜயோகம் கற்பிப்பது அசாத்தியம். சத்தியுகத்தில் நீங்கள் தூய்மையாக இருக்கின்றீர்கள். அங்கே நீங்கள் வெகுமதியை அனுபவம் செய்கின்றீர்கள். அங்கே இந்த ஞானம் அல்லது அறியாமை என்ற கேள்வியே இல்லை. பக்தி மார்க்கத்திலேயே மக்கள் தங்களது துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருளுமாறு அவரை அழைக்கின்றனர். சத்திய திரேதாயுகங்களில் குருமாரும் சாதுக்களும் இருக்க மாட்டார்கள். அங்கே அவர்கள் சத்கதி பெற்றுள்ளார்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு அல்லது 21 தலைமுறைகளுக்கு சத்கதி என்னும் உங்களது ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முடியும். பிரம்மா குமாரி ஒருவர் 21 தலைமுறைகளை ஈடேற்றுபவர் என கூறப்பட்டுள்ளது. இது பாரதத்திலேயே நினைவு கூறப்படுகிறது. பாரதத்திலேயே நீங்கள் 21 தலைமுறைகளுக்கு ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அங்கே நீங்கள் ஒவ்வொரே ஒரு தேவ தர்மத்திற்கு சொந்தமானவர்கள். அங்கே வேறெந்த மதங்களும் இருக்க முடியாது. தந்தை வந்து உங்களை மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். எவ்வாறு நாங்கள் தூய்மை ஆகாமல் வீடு திரும்ப முடியும்? இங்குள்ள அனைவரும் தூய்மையற்றவர்களும் விகாரமானவர்களும் ஆவார்கள். ஒரு சமயத்தை ஸ்தாபிப்பவர் தாங்கள் சமயம் தொடர்ந்தும் வளரும் பொழுது அதை பராமரிக்கவும் வேண்டும். எவராலும் வீடு திரும்ப முடியாது. ஒரு நடிகராலும் வீடு திரும்ப முடியாது. அனைவரும் சதோ பிரதானமாகி சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்ல வேண்டும். பிரம்மாவிற்கும் கூறப்பட்டுள்ளது, பிரம்மாவின் இரவும் பிரம்மாவின் பகலும். உலகில் பிரம்மா மாத்திரம் இருப்பாரா? நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்தின் ஒருவர் ஆகின்றீர்கள். நீங்கள் இரவில் இருந்தீர்கள், இப்பொழுது பகலுக்கு செல்கின்றீர்கள். எவ்வளவு காலம் நீங்கள் பூஜிக்கத்தக்கவராக இருந்தீர்கள் என்றும் எத்தனை பிறவிகளுக்கு பூஜிப்பவர்கள் ஆகின்றீர்கள் என்றும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தை வரும் வரை எவருமே சீரழிந்தவர்களிலிருந்து மேன்மையானவர்கள் ஆக முடியாது. விகாரத்தின் மூலம் பிறப்பவர்களே சீரழிந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இதனாலேயே இது நரகம் என அழைக்கப்படுகிறது. ஸ்வர்க்கம் நரகம் இரண்டிலும் துன்பம் இருந்திருந்தால் அப்பொழுது ஸ்வர்க்கத்தை ஸ்வர்க்கம் என்று அழைக்க முடியாது. ஒருவர் இதை மிக சரியாக புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்தும் தவறான கேள்விகளையே கேட்பார். பாரதம் மிகவும் மேன்மையாக இருந்தது என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். எவ்வாறு கடவுளின் புகழ் முடிவற்றதோ அதே போன்று பாரதத்தின் புகழ்ச்சியும் முடிவற்றது. பாரதம் என்னவாக இருந்தது? யார் அதனை அவ்வாறு ஆக்கியது? நீங்கள் புகழ் பாடுகின்ற தந்தையே அதனை அவ்வாறு ஆக்கியவர். தந்தை வந்து குழந்தைகளான உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அவர் மனிதர்கள் அனைவரையும் சீரழிவிலிருந்து சத்கதிக்குள் அழைத்து செல்கின்றார். அவர் மனிதர்கள் செல்வதற்கு முயற்சி செய்கின்ற அமைதி தாமத்திற்கு அவர்களை அழைத்து செல்கின்றார். அதுவே முழுமையான சந்தோஷமும் முழுமையான அமைதியும் முழுமையான தூய்மையும் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே நீங்கள் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கின்றீர்கள். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்தில் மாத்திரம் இருக்கிறார்கள். நீங்கள் அதிகபட்சம் எண்ணிக்கையான பிறவிகளை எடுக்கின்றீர்கள். குறைந்த அளவு பிறவிகளை எடுக்கின்றவர்கள் முழுமையான அமைதியில் இருக்கின்றார்கள். அவர்கள் நுளம்புகளை போன்று வந்து தங்கள் பாகங்களை ஒரு பிறவிக்கோ அல்லது அரை பிறவிக்கோ நடிக்கின்றார்கள். இதில் என்ன பெருமதி உள்ளது? அவர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை. நுளம்புகளுக்கு என்ன பெருமதி உள்ளது? அவை இரவில் பிறந்து இரவில் மடிகின்றன. இன்றைய குருமார் மௌனத்திற்குள் செல்பவர்களாக உள்ளதால் அதிக அளவு மக்கள் அமைதியை விரும்புகின்றனர். நீங்கள் இங்கே சொர்க்கவாசிகள் ஆகுவதற்கு வந்துள்ளீர்கள். சொர்க்கவாசிகளை அமைதிதாமவாசிகள் என்று அழைப்பதில்லை. அஷரீரி உலகில் வசிப்பவர்களே அமைதிதாமவாசிகள். மக்கள் முக்தி என்ற வார்த்தையை தங்கள் குருமாரிடமிருந்து கற்றுள்ளார்கள். பெண்கள் வைகுந்தத்திற்கு செல்வதற்காக விரதம் இருக்கிறார்கள். ஒருவர் இறக்கின்ற பொழுது அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என மக்கள் கூறுகின்றனர். அவர்கள் உண்மையில் அவ்வாறு ஆகுவதில்லை. ஆனால் பாரத மக்கள் சொர்க்கத்தில் நம்பிக்கை உடையவர்கள். பாரதம் வைகுந்தமாக இருந்தது என்று அவர்கள் நம்புகின்றனர். ஷிவ் பாபா பாரதத்தில் வந்து சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். எனவே அவர் நிச்சயமாக அதை இங்கேயே உருவாக்கி இருப்பார். அவர் அதை செய்வதற்கு சொர்க்கத்திற்கு வரமாட்டார். அவர் கூறுகின்றார், நான் சொர்க்கத்தினதும் நரகத்தினதும் சங்கமத்தில் வருகின்றேன். நான் கல்பம் கல்பமாக சங்கமயுகத்தில் வருகின்றேன். அவர் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாக அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர்கள் சக்கரம் என்ற வார்த்தையை மறந்துவிட்டார்கள். இது நாடகம், நிச்சயிக்கப்பட்டது. பின்னர் அது மீண்டும் மீண்டும் நடைபெறும். நீங்கள் இந்த இறுதி பிறவியில் தந்தையையும் உலக சக்கரத்தையும் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது எவ்வாறு ஸ்தாபனை இடம்பெறுகின்றதென வரிசை கிரமமாக அறிகின்றீர்கள். இந்த முழு நாடகமும் பாரத மக்களான உங்களையே அடிப்படையாக கொண்டது. நீங்கள் இப்பொழுது தந்தையுடன் ராஜயோகம் கற்கின்றீர்கள். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதனால் நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். படங்களும் இருக்கின்றன. யார் இந்த படங்கள் அனைத்தையும் உருவாக்கியவர்? இவர் எந்த குருமார்களையும் கொண்டிருக்கவில்லை. இவர் ஒரு குருவை கொண்டிருந்தால் அந்த குருவுக்கு ஒரு சீடர் மாத்திரமே இருந்திருக்க முடியாது. அவருக்கு பல சீடர்கள் இருந்திருப்பார்கள். வேறு எவருமன்றி ஒரே ஒரு தந்தையால் மாத்திரமே இந்த ஞானத்தை அறிய முடியும். மக்கள் உங்களுடைய தாதாவா இந்த படங்களை உருவாக்கினார் என கேட்கின்றார்கள். தந்தை தெய்வீக திருஷ்டி மூலம் காட்சிகளை கொடுத்தார். அவர் வைகுந்தத்தின் காட்சிகளையும் அருளினார். அங்கே எவ்வாறு ஒரு பாடசாலை நடைபெறும் எனவும் அங்கே என்ன மொழி இருந்திருக்கும் எனவும் நீங்கள் காட்சிகளை கண்டீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் ஒரு சூளையில் இருந்த பொழுது பாபா உங்களுக்கு களிப்பூட்டுவார். கராச்சியில் நீங்கள் தனிமையில் வசித்தீர்கள். அப்பொழுது அது உங்கள் ராஜ்யம் போன்று இருந்தது. நீங்கள் உங்களுக்கு உரியவையாக அனைத்தையும் கொண்டிருந்தீர்கள். மற்றோரால் இதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அது குதாவின், கடவுளின் சபை என நம்பினீர்கள். நீங்கள் வேறு எவருமின்றி ஒரே ஒருவருக்கே சொந்தமான கன்னியாஸ்திரிகள் ஆவீர்கள் என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. கன்னியாஸ்திரிகள் வேறு எவருமின்றி கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சொந்தமானவர்கள். நீங்கள் உங்களின் ஆஸ்தியை ஷிவ் பாபாவிடமிருந்து மாத்திரமே பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். ஷிவ் பாபா ஒரு புள்ளி ஆவார். அவர் எவராவது ஒருவர் மூலம் விளங்கப்படுத்தவும் வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா நிச்சயமாக இங்கேயே இருக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் இவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவரது தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இந்த ஞானத்தை மிக நன்றாக கிரகித்து ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். இதற்கு முயற்சி தேவை. இதுவே அதிஉயர்ந்த இலக்காகும். இந்த முயற்சியை செய்வதனால் ஆத்மாவாகிய உங்களை சதோப்பிரதானமாக்குங்கள். இரண்டு, ஒரு ஜீனியாகி நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். மாயை எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. உங்கள் வாயினுள் ஒரு மணியை இடுங்கள். மாயையினால் விரக்தி அடையாதீர்கள். ஒரே ஒருவரின் நினைவில் நிலைத்திருந்து புயல்களை அகற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் வசதிகளை, அதாவது சாதன் பயன்படுத்தும் நேரத்தில் ஆன்மீக முயற்சியை, அதாவது சாதனா, உங்களின் அஸ்திவாரம் ஆக்கிக் கொள்வதன் மூலம் வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. நீங்கள் பழைய உலகின் கவர்ச்சியான ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அல்லது எதையாவது பார்த்து அந்த வசதிகளை தற்காலிகமான சந்தோஷத்திற்காக பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அந்த வசதிகளின் ஆதிக்கத்திற்கு உட்படுகின்றீர்கள். அந்த வசதிகளின் ஆதாரத்தில் செய்யப்படும் ஆன்மீக முயற்சியானது மணலில் அஸ்திவாரத்தை கட்டப்படும் கட்டடம் போன்றதாகும். ஆகவே உங்களின் அழியாத ஆன்மீக முயற்சியை எந்த ஒரு அழியும் வசதிகளின் அடிப்படையில் செய்யாதீர்கள். வசதிகள் பெயரளவிலேயே உள்ளன, ஆனால் உங்களின் ஆன்மீக முயற்சி கட்டுமானத்திற்குரிய அடிப்படை பணியாகும். ஆகவே உங்களின் ஆன்மீக முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உதவும். ஸ்லோகம். பலவீனத்தின் சுவடேனும் இருக்குமாயின் அதன் சந்ததியை அது உருவாக்கி உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தும். அவ்வக்த இஷாரா. சதா ஆடாத, அசையாத மற்றும் நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். உங்களின் புத்தியை ஏதாவதொன்றின் மீது ஒருமுகப்படுத்துவதற்காக உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் வழிமுறையை உணர்ந்தவராக இருங்கள். இதை தளம்பலடைய அனுமதிக்காதீர்கள். சரீரங்கள் மற்றும் பௌதீக உலகத்திலிருந்து பற்றற்றவராகுங்கள். உங்களின் மனம் மற்றும் புத்தி என்ற விமானத்தில் ஒரு வினாடியில் பௌதீக மற்றும் அசரீரி ஸ்திதிகளை அனுபவம் செய்யுங்கள். உங்களின் புத்தியை தளம்பலடைய அனுமதிக்காதீர்கள். இல்லாதுவிட்டால் போராடுவதிலேயே அதிகளவு நேரம் வீணாக்கப்படும். எப்படி தபஸ்விகள் ஒரு விசேஷமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்களோ அதேபோல் உங்களின் நிலையான ஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் உங்களின் எதிர்கால சிம்மாசனத்தை பெற முடியும். ஓம் சாந்தி.